வணக்கம். இன்னைக்கு நாம சில முக்கியமான தமிழ் நீதி இலக்கிய மூலங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம்.
ஆமா,
உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கழிகை, பழமொழி 400, அப்புறம் இனியவை 40 சில பாடல்களும் அதோட விளக்கங்களும் இருக்கு. இதுல இருக்கிற அறநெறி கருத்துக்கள், வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள், இதையெல்லாம் அலசி ஆராயிறது தான் நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா?
நிச்சயமா. இந்த இலக்கியங்கள் எல்லாம் வந்து தமிழ் பண்பாட்டோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். தனி மனித ஒழுக்கம், சமூகத்துக்கான விழுமியங்கள், இதுக்கெல்லாம் வந்து எப்போதைக்குமான வழிகாட்டுதல் இதுல இருக்கு. இதெல்லாம் வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள்.
சரி, முதல்ல உலக பொதுமுறை திருக்குறளை எடுத்துக்கலாம். குறிப்பா அறன் வலியுறுத்தல் அதிகாரம், இதுல சில குறள்களை பார்க்கலாம். இதோட மைய கருத்து என்ன, அதோட குறள் வெண்பான்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா?
இதுல திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்றார். அறம்தான் ஒருத்தருக்கு சிறப்பை கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். குறள் 1 சொல்ற மாதிரி, அதை விட ஒரு நல்ல வழி எதுவுமே இல்லைங்கிறார்.
ஓஹோ,
அறத்தை மறக்கிறது இல்லனா அதை செய்யாம விடுறது, அதுதான் இருக்கிறதுலே பெரிய கேடு. இது குறள் 2 வருது. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, வள்ளுவர் அறத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், மற்ற எதை விடவும் அறம்தான் முக்கியம்னு அடிச்சு சொல்றார். அப்புறம் குறள் வெண்பான்னு கேட்டீங்க இல்லையா, அது வந்து 2 அடிதான். ஆனா அதுக்குள்ள ஒரு முழுமையான கருத்தை சொல்லிடும். ரொம்ப சுருக்கமா, ஆனா வலிமையா இருக்கும். அதுதான் அதோட சிறப்பு.
சரி, ஆனா குறள் 3 ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செய்யல்னு இருக்கே, அதாவது முடிஞ்ச வழியில எல்லாம் விடாம அறம் செய்யணும்னு சொல்லுது. இது கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப லட்சியவாதமா தோணலையா?
நல்ல கேள்வி இது. கண்டிப்பா இது ஒரு பெரிய இலக்கு தான், தொடர்ந்து முயற்சி பண்ணணும் சொல்லுது. ஆனா அடுத்த குறளே குறள் 4 இதுக்கு ஒரு அடிப்படை தருது பாருங்க. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற.
ஆமா,
அதாவது மனசுல குற்றம் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான அறம், மத்ததெல்லாம் வெறும் வெளிய ஆடம்பரம் தான். அதனால விடா முயற்சி முக்கியம்தான். ஆனா அதோட ஆணிவேர் வந்து மன தூய்மையில் இருக்கு. செயலை விட நோக்கம் முக்கியம்னு இது சொல்லுது.
அப்போ நம்ம எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். சரி சரி, 5வது குறள், குறள் 5, இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுதுன்னு நினைக்கிறேன். பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல்.
ஆமா, அழுக்காறு, அவாவெகுழி, இன்னாச்சொல்,
இந்த 4 விட்டு வாழ்றதுதான் அறமும் சொல்லுது. இதெல்லாம் இன்னைக்கும் நாம போராடுற விஷயங்கள் தானே?
மிகச்சரி, ரொம்ப சரி. இதெல்லாம் எப்பவுமே மனுஷங்க கிட்ட இருக்கிற உணர்வுகள். இதை கட்டுப்படுத்தி இதிலிருந்து வெளியே வர்றது தான் அறத்தோட ஒரு முக்கியமான பகுதின்னு வள்ளுவர் சொல்றார். இதோட தொடர்புடையதா 6வது குறள், குறள் 6, ஒரு எச்சரிக்கை பதிரி வருது. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு சொல்றார். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க அறம் செய்யறத, ஏனா அது சாகர காலத்துல கூட அழியாத துணையா நிக்கும்னு சொல்றார்.
இது நாம விட்டுட்டு போற மரபு பத்தி எல்லாம் யோசிக்க வைக்குது.
ஆமா,
7வது குறள்ல, குறள் 7, ஒரு ஓமா வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அறத்தோட வாழ்றவங்க பல்லக்குல போற மாதிரி வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமா உணர்றாங்க, அறம் இல்லாதவங்க அந்த பல்லக்கு தூக்குற மாதிரி வாழ்க்கையே பாரமா இருக்குன்னு சொல்றது. இவ்வளவு பெரிய வேறுபாடு.
ஆமா, ரொம்ப அழகான ஓமை. அறம்ங்கிறது வெறும் செயல் இல்ல, அதை நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே மாத்துதுன்னு காட்டுது. அறத்தோட இருக்கிறவங்க இன்பம் துன்பம் 2 இயல்பா எடுத்துக்கிறாங்க. இந்த அதிகாரம் முழுக்க வள்ளுவர் காட்டுறது இதுதான். அறம் ஒரு கடமை மட்டும் இல்ல, அதுதான் உண்மையான சந்தோஷத்துக்கும் நிலைச்சு நிக்கிற புகழுக்கும் அடிப்படை. தப்பு செஞ்சிருவோமோன்னு பயந்து செய்ய வேண்டிய கடமைய அறத்தை செய்யறதான் நல்லது. குறள் 10. மொத்தத்துல இது ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழிகாட்டுது.
ஆமா, திருக்குறள் அறத்தோட முக்கியத்துவத்தை நல்லா புரிய வைக்குது. சரி, அடுத்து 4அடியார், இது சமண முனிவர்கள் எழுதுனவா சொல்றாங்க.
ஆமா,
இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த பாடல் வந்து கல்விக்கும் அழகுக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி பேசுது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. தலைமுடி அலங்காரம், பட்டுப்புடவ, மஞ்சள் பூச்சு, இதெல்லாம் அழகில்லையாமா? அப்போ எதுதான் உண்மையான அழகு?
இந்த பாடல் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. உண்மையான அழகுங்கிறது படிப்பால வர்றதுதான், கல்வி அழகே அழகு. அதுவும் நான் நல்லவன், நேர்மையா இருக்கேன், நடுநிலையோட இருக்கேன்னு மனசுல ஒரு உறுதி வருது பாருங்க அந்த கல்வியால, அதுதான் உண்மையான அழகு.
ஓஹோ,
இது வந்து வெறும் கருத்து மட்டும் இல்லை, ஒரு பெரிய சமூக விமர்சனமும் கூட. பொதுவா வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நம்ம சமூகத்துல அறிவையும் அதனால வர்ற நேர்மையான நடத்தையையும் நடுநிலைமையும் தான் உண்மையான அழகுன்னு சொல்றது. அது ஒரு புரட்சிகரமான கருத்து இல்லையா?
ஆமா, கண்டிப்பா.
இன்னைக்கு கூட இந்த சோசியல் மீடியா காலத்துல வெளி தோற்றத்துக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த கருத்து எவ்வளவு பொருத்தம்னு புரியும். இது எப்பவுமே முக்கியம்தான்.
உண்மைதான், அக அழகுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா? சரி, அடுத்து
நான் மணிக்கடிகை.
பேர்லயே இருக்கு, ஒவ்வொரு பாட்டிலையும் 4 மணி மாதிரி கருத்துக்கள் இருக்குமா. இங்க இருக்கிற பாடல் சில அழகான ஓமைகளை பயன்படுத்துது. நிலத்துக்காணி என்ப நெல்லும் கரும்பும், குளத்துக்காணி என்ப தாமரை, பண்மை நலத்துக்காணிய நாணம், தனக்காணியாம் தான்செல் உலகத்து அறம். இதுல என்னென்ன ஒப்பீடுகள் இருக்கு?
ரொம்ப அழகா ஒப்பிடுறாங்க பாருங்க. வயலுக்கு நெல்லும் கரும்பும் எப்படி அழகும் செழிப்பும் கொடுக்குதோ,
ஆமா,
குளிர்ந்த குளத்துக்கு தாமரை போ அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு நாணம் அழகு சேர்க்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த மூணையும் சொல்லிட்டு 4வதா ரொம்ப முக்கியமான ஒன்ன சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு உண்மையான அழகு எதுனா அவ இந்த உலகத்துல வாழும்போது செய்யற அறச்செயல்கள் தான். தனக்கணியாம் தான்செல் உலகத்து அறம்,
மறுபடியும் அறம்,
அதேதான் திரும்ப திரும்ப நாம பாக்குற கருத்து. இது வெளி அடையாளங்களை விட ஒருத்தரோட செயல்களும் குணங்களும் தான் அவருக்கு உண்மையான மதிப்பையும் அழகையும் கொடுக்குது. இங்க வந்து அறச்செயல்ங்கிறது ஒருத்தரோட இறுதி புகழோட சேர்த்து சொல்லப்படுது.
சரி சரி, அடுத்ததா பழமொழி 400. இதோட ஸ்பெஷாலிட்டியே ஒவ்வொரு பாட்டோட கடைசியிலயும் ஒரு பழமொழி வர்றதுதான்.
ஆமா,
நமக்கு கொடுத்திருக்கிற பாட்டு வந்து நடைப்பத்தி பேசுது, அதாவது நடத்தை ஒழுக்கம். தம் நடை நோக்கார் தமர் வந்த போற்றார், சென்னடை சேரா சிறியார் போல் ஆகாது நின் நடையானே நட, நின் நடை நின் இன்று அறிகற்பாரில் அப்படின்னு சொல்லுது. தன்னோட நடத்தைய பத்தி கவலைப்படாத சின்னவங்கள மாதிரி இருக்காதேன்னு சொல்லுது. இதோட மைய அறிவுரை என்ன?
இது வந்து சுய விழிப்புணர்வு அப்புறம் பொறுப்புணர்வு, இது ரெண்டையும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சிலர் இருப்பாங்க, தன்னோட நடத்தை எப்படி இருக்கு அது தன் குடும்ப பெருமைக்கு சரியா இருக்கானெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, ஒழுக்கம் இல்லாம நடந்துக்குவாங்க. தம் நடை நோக்கார் சென்னடை சேரா சிறியார், அவங்கள மாதிரி இல்லாம உன் தகுதிக்கும் பெருமைக்கும் ஏத்த மாதிரி நடந்துக்கோ, நின் நடையானே நட அப்படின்னு அறிவுரை சொல்லுது.
எதுக்காக அப்படி?
அதுக்கு காரணம் தான் அந்த பழமொழி, நின் நடை நின் நின்று அறிகிற்பாரில். அதாவது உன் நடத்தை எப்படிப்பட்டதுங்கிறத உன்னை விட நல்லா யாருக்கும் தெரியாது.
ஓ, ஆமா இல்லையா?
அதனால உன் நடத்தைக்கு நீதான் முழு பொறுப்பு. இது வந்து நம்மள நாமளே எப்பவும் கண்காணிச்சு சரியா நடந்துக்கோணும்னு ஒரு வலுவான மெசேஜ் கொடுக்குது.
உன் நடையை உன்னை தவிர வேறு யார் அறிவார்? இது நிஜமாவே ஆழமா யோசிக்க வைக்குது. நம்ம செயலுக்கு நாம தான் பொறுப்புன்னு நல்லா சொல்லுது. சரி, கடைசியா இனியவை 40.
ஆமா,
பேர்லயே இருக்கு, வாழ்க்கைக்கு இனிமை தர்ற விஷயங்களை இது சொல்லுது. இந்த பாட்டுல எதெல்லாம் இனிதுன்னு சொல்றாங்க?
இதுல ஒரு 3 இனிமையான விஷயங்களை சொல்றாங்க. 1, இளமையை மூப்பு என்று உணர்தல் இனிதே.
இளமையிலேயே முதுமை பத்தி உணர்றதா?
ஆமா, சின்ன வயசுலயே வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, வயசாகும் அப்படிங்கறத உணர்ந்து அதுக்கேத்த ஒரு மனப்பக்குவத்தையும் ஞானத்தையும் அடையிறது நல்லது, இனிமையானதுன்னு சொல்றாங்க. இது வயசாகிறத பத்தி மட்டும் இல்ல, ஒரு மெச்சூரிட்டி வர்றத பத்தி.
சரி, ரெண்டாவது?
ரெண்டாவது, கிளைஞர் மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிதே. நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் நமக்கிட்ட பயமோ தயக்கமோ இல்லாம சகஜமா அன்பா பழகுறதும் நல்ல வார்த்தைகள் பேசுறதும் இனிமையானது. இது நல்ல உறவுகளோட முக்கியத்துவத்தை காட்டுது.
ஆமா, அது ரொம்ப முக்கியம்.
3வது, தடமென் பனை தோல் தளிர் எலாரை விடம் என்று உணர்தல். இங்க பிறமகளிர்ங்கிறது பொதுவா தவறான வழிகள் இல்லைன்னா தீங்கான கவர்ச்சிகளை குறிக்குது. அந்த மாதிரி கவர்ச்சிகளை விஷம் விடம் மாதிரி நிலைச்சு அதுலேருந்து விலகி இருக்கிறது இனிதுங்கிறாங்க.
ஆக மொத்தம் ஞானம், நல்ல உறவுகள், அப்புறம் சுய கட்டுப்பாடு, இது 3 வாழ்க்கையை இனிமையாக்கும்னு சொல்லுது.
கரெக்ட், ஞானம்னா இங்க பக்குவம், இது 3 தான் உண்மையான இனிமைக்கு ஆதாரம்னு சொல்றாங்க.
ஓகே, திருக்குறள், 4அடியார், 4மணி கடிகை, பழமொழி 400, இனியவை 40ன்னு இந்த 5 நூல்கள்ல இருந்தும் சில விஷயங்களை பார்த்தோம். ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி சொன்னாலும் எல்லாத்துலேயும் ஒரு பொதுவான விஷயம் ஓடுற மாதிரி தெரியுது. அதாவது வெளி விஷயங்களை விட தோற்றம், பணம், ஆடம்பரம் இதையெல்லாம் விட உள்ளே இருக்கிற குணங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
அறம், மனசு சுத்தமா இருக்கிறது, படிப்பு, தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஒழுக்கம், சுயக்கட்டுப்பாடு, இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் இல்லையா?
மிக சரியா சொன்னீங்க. இதுதான் இதோட அடிநாதம். இந்த நூல்கள் திரும்ப திரும்ப எதை வலியுறுத்துதுன்னா, அகத்தூய்மை, நிலைச்சு நிக்கிற நல்ல குணங்கள், நீண்ட கால பார்வை, அப்புறம் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அடித்தளமா அறச்செயல். இவையெல்லாம் ஒரு வகையில தனி மனுஷனுக்கும் சமூகத்துக்கும் ஒரு மாரல் கைடு மாதிரி செயல்படுது. இங்க நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு நாம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களுக்கும் எடுக்கிற முடிவுகளுக்கும் எப்படி பொருந்துது? இது உங்களுக்கான ஒரு சிந்தனை.
ஆமா, இந்த தமிழ் நீதி இலக்கியங்கள் வழியா ஒரு நல்ல பயணத்தை செஞ்சோம். சுருக்கமாக சொல்லணும்னா, உண்மையான சந்தோஷத்துக்கும் நிலைச்சு நிற்கிற புகழுக்கும் அறம் தான் அடிப்படை. உண்மையான அழகுங்கிறது அறிவிலையும் நல்ல குணத்திலையும் தான் இருக்கு. நம்ம நடத்தைக்கு நாமளே பொறுப்பு, அதில் சுய விழிப்புணர்வு தேவை. இளமையிலே வர மனப்பக்குவம், நல்ல உறவுகள், சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் வாழ்க்கையை இனிமையாக்கும். இதெல்லாம் நாம் இன்னைக்கு பார்த்த சில முக்கியமான முத்துக்கள்.
அருமையா தொகுத்தீங்க. இந்த நூல்கள் எல்லாம் காலத்தால் அழியாத ஞான பொக்கிஷங்கள். இவை எழுதப்பட்ட காலத்துக்கும் நமக்கும் நடுவுல பல நூற்றாண்டுகள் ஓடிடுச்சு. ஆனாலும் மனுஷனோட இயல்பும் அறம் சம்பந்தமான தேடலும் பெருசா மாறலங்கிறது இது காட்டுது. சரி, நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி
கேளுங்க.
இந்த பாடல்கள் எல்லாமே அறம் அப்படிங்கறத தனி மனித ஒழுக்கமாவும், அதோட விளைவா சமூகத்துல வர்ற நன்மையாவும் பாக்குது. இங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட அறத்தை, அதாவது மன தூய்மை, நேர்மை, மற்றவங்களுக்கு உதவுறது, சுய கட்டுப்பாடு, இதையெல்லாம் நீங்க வளர்த்துக்கிறது இன்னைக்கு நீங்க இருக்கிற சமூகத்தோட அல்லது இந்த பரந்த உலகத்தோட ஒட்டுமொத்த நலனுக்கு எப்படி பங்களிக்க முடியும்னு நினைக்கிறீங்க?